19/2/2017 முரளி கொடுக்கப்பட்டது 12/3/1982 மதுபன் அவ்யக் பாப்தாதா உயிருள்ள மலர்களின் நிறம் அழகு நறுமணத்தின் அடிப்படை உயிருள்ள மலர்களின் நிறம் அழகு நறுமணத்தின் அடிப்படை இன்று பூந்தோட்டத்தின் அதிபதியான தந்தை உயிருள்ள பூந்தோட்டத்திலுள்ள பல் வகை மலர்களை பார்க்கிறார் கல்பம் முழுவதிலும் ஒரேயொரு தடவையே பாப் தாதா இத்தகைய ஆன்மீக பூந்தோட்டத்தை காண்கிறார் இத்தகைய ஆன்மீக நறுமணம் உள்ள மலர்களை கொண்டுள்ள அழகான ஆன்மீக பூந்தோட்டத்தை வேறு எந்த வேளையிலும் காண முடியாது வேறொரு பூந்தோட்டம் எத்தகைய பிரபல்யமானதாக இருந்தாலும் இந்த பூந்தோட்டத்துடன் ஒப்பிடும் போது அதன் அனுபவம் என்னவாக இருக்கும் இந்த பூந்தோட்டம் வைரத்தை போன்று பெருமதி மிக்கது மற்றையது சிப்பியை போன்று பெருமதி அற்றது நீங்கள் இறைவனின் உயிருள்ள பூந்தோட்டத்தில் உள்ள ஆன்மீக மலர் என்ற போதையை கொண்டிருக்கிறீர்களா மலர்களான உங்கள் ஒவ்வொருவரின் நிறத்தையும் அழகையும் நறுமணத்தையும் பாப் தாதா பார்ப்பதை போன்று நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களின் சொந்த நிறத்தையும் அழகையும் நறுமணத்தையும் அறிவீர்களா உங்களுடைய நிறத்தின் அடிப்படை ஞானம் என்ற பாடமாகும் நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக ஞான சுரூபமாக இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய நிறம் அதிக கவர்ச்சியுடன் இருக்கும் நீங்கள் பௌதீகமாக மலர்களை பார்க்கும் போது பல வர்ணங்களை கொண்ட பல் வகை மலர்கள் காணப்பட்டாலும் குறிப்பாக சில நிறங்கள் ஏனையவற்றை விட தொலைவில் இருந்தே உங்களை அதிகம் கவரும் நீங்கள் அதை பார்த்தவுடன் இந்த மலர் எத்தனை அழகானது என்ற புகழ்ச்சி வார்த்தைகள் நிச்சயமாக உங்களின் உதடுகளில் இருந்து வெளிப்படும் அதை எப்போதும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதே உங்களின் இதயத்தின் ஆசையாக இருக்கும் அதே போன்று ஞான நிறத்தால் நிறமூட்டப்பட்ட மலர்கள் மிகவும் அழகாக இருக்கும் அவ்வாறே அழகினதும் நறுமணத்தினதும் அடிப்படை நினைவினதும் நற்குணங்களினதும் சொரூபமாக இருப்பதாகும் நிறம் மட்டும் இருந்து அழகு இல்லாவிடில் கவர்ச்சி இருக்க மாட்டாது இது செயற்கையானது அல்லது இது நிஜமானது என்று கூறப்படுகிறது நிறத்தையும் அழகையும் கொண்டுள்ள மலர்கள் அலங்காரத்திற்காகவே அதிகளவில் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் நறுமணம் மிக்க மலர்களை மக்கள் தங்களுடன் நெருக்கமாக வைத்துக் கொள்வார்கள் நறுமணம் மிக்க மலர்கள் எப்போதும் இயல்பாகவே சேவை சுரூபங்களாகவே இருப்பார்கள் எனவே உங்களையே கேட்டு பாருங்கள் நான் எத்தகைய மலர் நான் இங்கிருந்தாலும் இயல்பாகவும் தானாகவும் சேவை செய்கின்றேனா நான் எங்கிருந்தாலும் இயல்பாகவும் தானாகவும் சேவை செய்கின்றேனா ஆன்மீக சூழலை உருவாக்குவதில் நான் கருவி ஆகியுள்ளேனா ஆன்மீக சூழலை உருவாக்குவதில் நான் கருவி ஆகியுள்ளேனா உங்களுடைய நறுமணம் நீங்கள் நெருங்கி வரும்போது மட்டும் வீசுகிறதா அல்லது அது தொலைவில் இருந்தே வீசுகிறதா நீங்கள் வெறுமனே இந்த ஞானத்தை செவிமடுத்து யோக பயிற்சியை விருத்தி செய்து இன்னமும் ஞான சுரூபமாக ஆகாவிடின் அல்லது யோகி வாழ்க்கை வாழ்பவராக ஆகாவிடின் அல்லது தெய்வீக குணங்களின் சுரூபத்தின் நடைமுறை ரூபமாக ஆகாவிடின் நீங்கள் வெறுமனே அலங்காரங்களாகவே ஆகுவீர்கள். அதாவது நீங்கள் பிரஜைகளில் ஒருவராகவே ஆகுவீர்கள். அரசரின் பிரஜைகள் அலங்காரங்கள் ஆவார்கள். எனவே அல்லாஹ்விடின் பூந்தோட்டத்தில் மலர்கள் ஆகியிருக்கும் நீங்கள் என்ன வகை மலர்கள் ஆகியிருக்கிறீர்கள்? நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களையே சோதித்து பாருங்கள். ஒரே ஒரு பூந்தோட்டமே உள்ளது. பூந்தோட்டத்தின் அதிபதியும் ஒரே ஒருவரே. ஆனால் மலர்கள் பல்வகைப்பட்டவை. இரட்டை வெளிநாட்டவர்களான நீங்கள் உங்களை என்னவென்று கருதுவீர்கள்? நீங்கள் ராஜ்ய உரிமையை கொண்டவர்களாக அல்லது ஆட்சி செய்பவர்களை அவதானிப்பவர்களா? இன்று பாப்தாதா பூந்தோட்டத்தில் உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். நீங்கள் அனைவரும் இதய பூர்வமான சம்பாஷணையை செய்யும் எண்ணத்தை உங்களின் மனங்களில் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இன்று பாபா இதய பூர்வமான சம்பாஷணையை மேற்கொள்வதற்காக வந்திருக்கிறார். இரண்டு விசேடமான குழுக்கள் உள்ளன. இந்த தேசத்தையும் வெளிநாட்டையும் சார்ந்த குழந்தைகள் அனைவரிடமும் பாப்தாதா தீவிர அன்பு வைத்திருக்கிறார். கர்நாடகாவை சேர்ந்தவர்களும் இரட்டை வெளிநாட்டவர்களும் சதா சந்தோஷ ஊஞ்சலில் தொடர்ந்து ஊஞ்சலாடுகிறார்கள். மதுவனத்திற்கு வந்திருக்கும் நீங்கள் அனைவரும் மாயையிடம் இருந்து விடுபட்டிருப்பதை அனுபவம் செய்கிறீர்களா? அல்லது மதுவனத்திலும் உங்களிடம் மாயை வருகிறதா? நீங்கள் மாயையிடம் இருந்து விடுபட்ட ஸ்திதியை அனுபவம் செய்வதற்காகவே மதுவனத்திற்கு வருகிறீர்களா? எனவே மாயை இங்கு உங்களை தாக்கவில்லை, ஆனால் தோற்று விடுவார். ஏனெனில் நீங்கள் மதுவனத்திற்கு குறிப்பாக வருமானத்தை சம்பாதிப்பதற்கே வருகிறீர்கள். இரட்டை வெளிநாட்டவர்கள் இரட்டை பூட்டை போட வேண்டும். மதுவனத்திற்கு வந்திருக்கும் நீங்கள் என்ன சிறப்பியல்புகளை கிரகித்திருக்கிறீர்கள்? பாபா இதை இரட்டை வெளிநாட்டவர்களிடம் கர்நாடகாவை சார்ந்தவர்களிடமும் கேட்கிறார். இலகுவாக ஒத்துழைக்கும் சிறப்பியல்பை நீங்கள் கண்டதை போன்று வேறு எதையும் நீங்கள் கண்டீர்கள். நீங்கள் அன்பு அமைதி ஒளியை பெற்றீர்கள். நீங்கள் அனைத்தையும் பெற்றீர்கள் அல்லவா? ஒருவர் எந்த அளவிற்கு அதிகமாக பெறுகிறாரோ அந்த அளவிற்கு அவர் அசேவை செய்யாமல் இருக்க முடியாது. இதனாலேயே பேறுகளின் சொரூபங்களாக இருப்பவர்கள் இயல்பாகவே சேவையின் சொரூபங்களாகிறார்கள். கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் மிக நல்ல விரிவாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். வெளிநாட்டிலும் மிக நல்ல விரிவாக்கம் இடம்பெறுகிறது. வெளிநாட்டில் இருப்பவர்கள் பல நிலையங்களை உருவாக்குகிறார்கள். அத்துடன் பல நல்ல சேவையாளர்களும் வெளிப்பட்டுள்ளார்கள். குழந்தைகளின் தைரியத்தையும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கண்டு பாப்தாதா மிகவும் களிப்படைகிறார். அவர்கள் இந்த தேசத்தில் இருந்தால் என்ன, வெளிநாட்டில் இருந்தால் என்ன, சேவைக்காக மிக நல்ல ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொண்டுள்ள குழந்தைகளை கண்டு தந்தை களிப்படைகிறார். இந்த தேசத்திற்கோ அல்லது வெளிநாடுகளிலோ நிலையங்களில் வசித்த வண்ணம் சேவையில் ஈடுபட்டவர்களே நீங்கள் அனைவரும். சக்தி வாய்ந்த அமிர்த வேலை செய்கிறீர்களா? இந்த குழு மிகவும் நல்லது. ஆனால் மாயையும் மிக நல்ல குழந்தைகளை மிக கவனமாக அவதானிக்கிறார். இத்தகைய குழந்தைகளும் மாயையால் நேசிக்கப்படுகிறார்கள். நீங்கள் கருவிகளாக இருப்பதனால் நீங்கள் மாயையை வென்றவர்களாகவும் ஆக வேண்டும். இதனாலேயே உங்களில் விசேட கவனம் செலுத்தப்படுகிறது. கருவி ஆத்மாக்கள் எந்த அளவிற்கு அதிகமாக சக்திசாலிகளாக இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த சூழல் உருவாக்கப்படும். இல்லாவிடில் சூழல் பலவீனம் அடைவதுடன் பல பிரச்சனைகள் ஏற்படும். சூழல் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் போது நீங்கள் தடைகளை அழிப்பவர்களாகுவீர்கள். மற்றவர்கள் தடைகளை அழிப்பவர்கள் ஆகுவதற்கு நீங்கள் கருவிகள் ஆகுவீர்கள். சூரியன் மிகவும் பிரகாசமாக இருப்பதனால் இருள் அனைத்தையும் நீக்கி மற்றவர்களுக்கு ஒளியை வழங்குவதுடன் குப்பைகளையும் எரிக்கிறதோ, அவ்வாறே கருவிகளாக இருக்கும் ஆத்மாக்கள் சக்தி சுரூபங்களாகவும் தடைகளை அழிப்பவர்களாகவும் ஸ்தீரமாக இருப்பதை கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகும். உங்களுக்காக மட்டுமன்றி மற்றவர்கள் தடைகளை அழிப்பவர்கள் ஆக செய்வதற்கான போதிய அளவு களஞ்சியத்தையும் நீங்கள் சேமித்து வைத்திருப்பது அவசியமாகும். எனவே இந்த குழுவில் பெரும்பாலானோர் மாஸ்டர் ஞானசூரியனாவார்கள். இப்போது சதா மாஸ்டர் ஞான சூரியனாக இருப்பதை உணர்ந்தவர்களாக இருங்கள். நீங்கள் ஒளி சுரூபங்கள் ஆவீர்கள். உங்களால் மற்றவர்களின் இருளையும் போக்க முடியும். அச்சா, பாப்தாதா மதுவனத்தில் இருப்பவர்களை நினைவு செய்கிறார். மதுவன வாசிகள் பிராமண குடும்பத்தின் பார்வையிலும் இருக்கிறார்கள். நீங்கள் மதுவனத்தை புகழும் போது உங்களின் முன்னால் மதுவன வாசிகளே வருகிறார்கள். மதுவனத்தின் புகழை பற்றி முழுமையான சொற்பொழிவு எழுதப்பட்டுள்ளது. மதுவன வாசிகளான நீங்கள் அனைவரும் மதுவனத்தின் புகழை உங்களின் புகழாக அனுபவம் செய்கிறீர்கள் அல்லவா? அச்சா, சகல சிறப்பியல்புகளாலும் நிறைந்திருக்கும் விசேடமான ஆத்மாக்கள் அனைவருக்கும் தமது ரூபங்களால் மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்கு கருவிகள் ஆகியிருக்கும் சேவையாளர் ஆத்மாக்களுக்கும் பூந்தோட்டத்தின் அதிபதிகளான பாப் தாதாவின் பலவர்ண அழகான நறுமணம் மிக்க மலர்களாக இருப்பவர்களுக்கும் அன்பும் நினைவும் நமஸ்காரங்களும் உரித்தாகட்டும். இரட்டை வெளிநாட்டு குழந்தைகள், தாங்கள் ஏன் இரட்டை சேவை ஆன்மீக சேவையும் லௌகிக தொழிலும் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது என்று கேட்டார்கள். இதற்கு பதில் அளிக்கும் முகமாக பாப்தாதா கூறினார், மிக சிறியது நேரமே எஞ்சியுள்ளது. மிக சிறிய அளவு நேரமே எஞ்சியுள்ளது. நீங்கள் அதிகபட்ச வேற்றினை பெற விரும்புகிறீர்கள். இதற்கு நீங்கள் உங்களுடைய சரீரத்தையும் மனதையும் பணத்தையும் உபயோகிக்க வேண்டும். இதனாலேயே நீங்கள் மூன்று வகையான சேவைகளையும் செய்ய வேண்டும். குறுகிய காலத்தில் உங்களால் மூன்று வகையான நன்மைகளையும் சேமிக்க முடியும். ஏனெனில் வருமானத்தின் அடிப்படையிலேயே மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன. அந்த மதிப்பெண்களை சேமிப்பதன் மூலம் நீங்கள் முன்னிலையில் ஒரு இலக்கத்தை கூறுகிறீர்கள். உங்களுடைய சொந்த நன்மைக்காகவே இது உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. நீங்கள் உங்களுடைய வருமானத்தை உபயோகிக்க முடியும். ஆனால் வருமானம் என்ற பாடத்தில் ஒன்றுக்கு பிரதிபலனாக பல மில்லியன் மடங்கு வெகுமதியை கோருவீர்கள். ஒரே வேளையில் உங்களால் அனைத்திலும் இருந்தும் நன்மையை பெற முடியுமாயின் ஏன் நீங்கள் அதை செய்யக்கூடாது? எவ்வாறாயினும் உங்களுக்கு நேரம் இல்லாதிருப்பதை கருவி ஆத்மாக்கள் காணும் போது, எப்போதும் மும்முரமாக இருப்பதை காணும் போது, நீங்கள் மிக மும்முரமாக இருப்பதனால் உண்பதற்கே உங்களுக்கு நேரம் இல்லாதிருப்பதை காணும் போது அவர்கள் இயல்பாகவே உங்களை அதில் இருந்து விடுவிப்பார்கள். எவ்வாறாயினும் நீங்கள் மிக மும்முரமாக ஆகும் வரைக்கும் இதை செய்வது அத்தியாவசியமாகும். அது வீணாக்கப்படுவதில்லை. இந்த மதிப்பெண்களும் சேமிக்கப்படுகின்றன. நீங்கள் மிக மும்முரமாகும் பொழுது வேலை செய்வதற்கு நாடகம் உங்களை அனுமதிக்காது. நீங்கள் தொடர்ந்தும் செய்வதற்கு விரும்பினாலும் ஏதாவதொரு காரணம் உங்களை தடுக்கும். இதனாலேயே இப்போது செய்வதை போன்று முன்னேறுவதில் நன்மை உள்ளது. நீங்கள் அர்ப்பணிக்கவில்லை என்று நினைக்காதீர்கள். நீங்கள் அர்ப்பணித்திருக்கிறீர்கள். வழிகாட்டல்களுக்கேற்ப செயற்படுகிறீர்கள். உங்களுடைய மனதின் கட்டளைகளை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் அர்ப்பணித்தவர் இல்லை, நீங்கள் சேவைக்கு செல்ல போவதில்லை என்று கூறினால் அவை நீங்கள் பின்பற்றுகின்ற உங்கள் மனதின் கட்டளைகள் ஆகும். எனவே சதா எங்களை இலேசாக வைத்திருங்கள். கருவி ஆத்மாக்கள் உங்களுக்கு என்ன கூறுகிறார்களோ அதில் நன்மை உள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதையிட்டு கவலையற்றவர்களாக இருங்கள். நீங்கள் இடையிட்டு பல எண்ணங்களை கொண்டிருந்து இது எனது பாகத்தில் இல்லை அல்லது வேலை செய்ய வேண்டாம் என ஏன் எனக்கு கூறவில்லை என நினைத்தால் அவை வீணான எண்ணங்களே ஆகும். உங்களுக்கு புரிகிறதா? பாப்தாதா ஆசிரியர்களுடன் பேசுகிறார். ஆசிரியர்களின் சேவை இடம் எது? ஆசிரியர்கள் எப்போது உலக மேடையிலேயே இருக்கிறார்கள்? உங்களுடைய சேவை இடம் உலக மேடை ஆகும். உங்களுடைய மேடையில் இருப்பவர்களாக கருதுவதன் மூலம் நீங்கள் ஒவ்வொரு செயலையும் கவனத்துடன் செய்வீர்கள். நீங்கள் நிகழ்ச்சிக்காக ஒரு மேடையில் அமர்ந்திருக்கும் போது ஒவ்வொரு கணமும் அதிக அளவில் கவனம் செலுத்துகிறீர்கள். நீங்கள் கவனக்குறைவானவராகுவதில்லை. அதே போன்று ஆசிரியர் ஆகுதல் என்றால் உலக மேடையில் இருத்தல் என்று அர்த்தமாகும். நிலையத்தில் இரு சகோதரிகள் இருந்தாலும் நீங்கள் இருவரும் வெறுமனே இருவர் அல்ல, ஆனால் நீங்கள் முழு உலகின் முன்னால் இருக்கிறீர்கள். அச்சா இரட்டை வெளிநாட்டு சகோதர சகோதரிகளால் கேட்கப்பட்ட கேள்விகளும் பாப்தாதாவின் பதில்களும். கேள்வி: எப்போது நாம் எதிர்கால 21 பிறவிகளுக்கு ஆளுகின்ற சம்ஸ்காரங்களாலும் அருள்கின்ற சம்ஸ்காரங்களாலும் எங்களை நிரப்பிக் கொள்வோம்? பதில்: இப்பொழுது இருந்தே தந்தையிடம் இருந்து பெற்ற பொக்கிஷங்களை சகல ஆத்மாக்களுக்கும் வழங்கும் அருள்பவர் ஆகும் போது உங்களுடைய சக்திகளினூடாக தாகத்துடன் இருக்கும் பரிதவிக்கும் ஆத்மாக்களுக்கு வாழ்க்கை தானம் வழங்கும் போது நீங்கள் ஆசீர்வாதங்களை அருள்பவரான தந்தையிடமிருந்து பெற்ற ஆசீர்வாதங்களினூடாக தந்தையுடன் நெருங்கியதொரு உறவு முறையில் ஆத்மாக்களை கொண்டு வரும் போது அப்போது இங்கிருக்கும் அருள்பவர்களுக்கான சம்ஸ்காரங்கள் எதிர்கால 21 பிறவிகளுக்கு ஆளும் அந்தஸ்தை வழங்கும். அதாவது உங்களால் அருள்பவரின் சம்ஸ்காரங்களால் உங்களை நிரப்பிக் கொள்ள முடியும். கேள்வி: சங்கம யுகம் ஏன் அதிபுண்ணிய சங்கம யுகம் அல்லது அதிமேன்மையான யுகம் என்று அழைக்கப்படுகிறது? அதில் ஏனெனில் இந்த வேளையிலேயே சகல மதங்களினதும் ராஜ்யத்தினதும் மேன்மையான சம்ஸ்காரங்களினதும் மேன்மையான உறவு முறைகளினதும் மேன்மையான நற்குணங்களினதும் மகத்துவங்கள் அனைத்தும் ஆத்மாக்களில் பதிவேட்டை போன்று பதிவு செய்யப்படுகின்றன. 84 பிறவிகளின் ஏறுகின்ற மற்றும் இறங்குகின்ற சம்ஸ்காரங்கள் அனைத்தும் இந்த வேளையிலேயே ஆத்மாக்களில் பதிவு செய்யப்படுகின்றன. பதிவு செய்யும் நேரம் இதுவாகும். இதனாலேயே இது அதி மேன்மையான புண்ணிய யுகம் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி: பௌதீகமான பதிவேட்டை பதிவு செய்பவர்கள் கவனம் செலுத்த வேண்டிய 3 விடயங்கள் எவை? எல்லையற்ற பதிவேட்டை பதிவு செய்யும் நாங்கள் நிச்சயமாக கவனம் செலுத்த வேண்டிய விடயம் என்ன? அதில் அவர்கள் சூழலிலும் தமது மனோபாவத்திலும் வார்த்தைகளிலும் கவனம் செலுத்துகிறார்கள். அவர்களின் மனோபாவம் விஷமத்தனம் செய்யுமாக இருந்தால் அவர்களால் ஒரு முகப்படுத்த முடியாதிருக்கும். அப்போது அவர்களின் வார்த்தைகளும் எவரையும் கவரத்தக்க இனிமையை கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் என்ன வகையான பாடலை பாடினாலும் அதை பாடும் போது அவர்கள் அதில் ஸ்தீரம் ஆகுகிறார்கள். எல்லைக்குட்பட்ட பாடல்களை அல்லது பதிவுகளை பதிவு செய்பவர்கள் இந்த விடயங்கள் அனைத்திலும் கவனம் செலுத்துகிறார்கள். எனவே எல்லையற்ற பதிவேட்டை பதிவு செய்யும் நீங்கள் முழு கல்பத்திற்கு பதிவினை செய்பவர்கள். இந்த விடயங்கள் அனைத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். பதிவு செய்யும் போது உற்சாகத்தை கொண்டிருப்பதற்கு பதிலாக சோம்பேறித்தனம் காணப்படுமாயின் அந்த பதிவு எவ்வாறு இருக்கும்? அப்போது பற்றற்ற பார்வையாளராக இருந்து நாள் முழுவதும் நீங்கள் பதிவு செய்த பதிவேடு நன்றாக இருக்கிறதா என சோதித்து பாருங்கள். கேள்வி: ஆத்மா பலவீனமாக இருக்கிறார் என்பதை எந்த ஒரு விடயம் நிரூபிக்கிறது? பதில்: உங்களை சோதிக்கும் பொதுவான ஒழுங்கு முறையை நீங்கள் மறந்தார். உங்களை சோதிக்கும் பொதுவான ஒழுங்கு முறையை நீங்கள் மறந்தால் உங்களால் அமிர்த வேலை என்ற நாளாந்த அட்டவணையை பேண முடியாவிட்டால் இறை ஒழுங்கு முறைகளுக்கு மரியாதை கோட்பாடுகளுக்கும் ஏற்ப உங்களால் செயற்பட முடியாவிட்டால் இப்போது ஆத்ம பலவீனமாக இருக்கிறார் என்பதையே அது நிரூபிக்கிறது. எவ்வாறாயினும் இத்தகையதோர் ஆத்மா எவ்வாறு மரியாதை கோட்பாடுகளுக்கேற்ப உலக ராஜ்யத்தை ஆளுவார்? கேள்வி: இப்போது நாம் என்ன நேரத்தினூடாக செல்கிறோம், என்ன நேரம் வரப்போகிறது? பதில்: இப்போது இது பெறுவதற்கான நேரமாகும். சிறிது காலத்தின் பின்னர் அது வருந்துகின்ற நேரமாக இருக்கும். இப்போது தந்தை அன்பான ரூபத்தில் இருக்கிறார், ஆனால் அப்போது அவரின் ரூபம் தர்மராஜின் ரூபமாக இருக்கும். நீதிக்கு முன்னால் உறவினர் எத்தகைய அன்பானவராக இருந்தாலும் சட்டம் சட்டமே ஆகும். இப்போது அன்பிற்குரிய நேரம் ஆகும், பின்னர் நீதிக்குரிய நேரம் ஆகும். அப்போது உங்களால் உயர்த்தியை பெற முடியாதிருக்கும். இதனாலேயே பாப்தாதா குழந்தைகள் அனைவருக்கும் கூறுகிறார், குறுகிய காலத்தில் உங்களுக்காக பெரியதொரு வெகுமதியை உருவாக்கிக் கொள்ளுங்கள். கவனக்குறைவானவராகி காலத்திற்காக காத்திருக்காதீர்கள். கேள்வி: சற்கதியை அடைவதற்கு தீவிரமான எந்த வழிமுறையை கடைபிடிப்பது அத்தியாவசியம் ஆகும்? பதில்: நீங்கள் என்ன செயலை செய்தாலும் அதை ஒரு வினாடியில் செய்யுங்கள். நான் அதை செய்வேன், நான் திட்டம் ஒன்றை செய்வேன் என கூறுவதை தீவிர வேகத்திற்குரியது என்று கூற முடியாது. தீவிர முயற்சியாளர் ஒருவர் அந்த விடயத்தை செய்வதற்கான அவர் ஏதாவது ஆக வேண்டும் என்பதற்கான திடசங்கல்பத்தை கொண்டிருப்பார். இத்தகைய தீவிர வேகத்தை கொண்டிருப்பவர்களால் சற்கதியை அடைய முடியும். அச்சா ஆசீர்வாதம். நீங்கள் மாயையை வென்றவராகி கோபத்தில் இருந்து விடுபடுவதன் மூலம் பிராமண வாழ்க்கையில் சதா சந்தோஷம் அனுபவம் செய்வீர்களாக. நீங்கள் மாயையை வென்றவராகி கோபத்தில் இருந்து விடுபடுவதன் மூலம் பிராமண வாழ்க்கையில் சதா சந்தோஷத்தை அனுபவம் செய்வீர்களாக. நீங்கள் பிராமண வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவம் செய்ய விரும்பினால் கோபத்தில் இருந்து விடுபடுதல் மிகவும் அத்தியாவசியமானது ஆகும். உங்களை யாராவது அவமதித்தால் அல்லது இகழ்ந்தாலும் நீங்கள் கோபப்படக்கூடாது. அதிகாரத்தின் எந்த ஒரு ரூபத்தையும் காட்டுவதன் கோபத்தின் சுவடையாகும். நீங்கள் கோபப்படவே வேண்டும் அல்லது உங்களால் தொடர முடியாது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் கோபப்படவே வேண்டும் அல்லது உங்களால் தொடர முடியாது என்று நினைக்காதீர்கள். காலத்திற்கேற்ப தற்காலத்தில் கோபம் அனைத்தையும் பாழாக்கி விடுகிறது. ஆனால் பாழாகி போன எதுவும் ஆத்ம உணர்வுள்ள அன்பாலும் அமைதியாலும் சரியாக்கப்படும். எனவே கோபத்தை பெரும் விகாரமாக கருதி மாயையை வென்றவராகுவதுடன் கோபத்தில் இருந்தும் விடுபடுங்கள். ஸ்லோகம்: உங்களுடைய மனோபாவத்தை சக்தி மிக்கதாக்குங்கள். அதன் மூலம் பல ஆத்மாக்கள் தகுதி வாய்ந்தவர்களாகவும் யோகிகளாகவும் ஆகுவார்கள். ஓ